இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
தலைவரம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள் உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பரலோகத்தின் தேவனிடமிருந்து பயிற்சி, ட்ரைனிங் ஃப்ரம் காட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு பெரிய நபராக ஆக வேண்டும் என்றால் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள், சகோதரர்கள் பயிற்சி கொடுக்கின்றார்கள், நண்பர்கள் பயிற்சி கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சரியாய் இருப்பதற்கு தேவனே பயிற்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். வாசிக்கலாம் சங்கீதம் 3:7. அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் தெரியப்படுத்தினார். இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தம்முடைய வழியை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரியப்படுத்தினார். தம்முடைய திட்டத்தை தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் தெரியப்படுத்தினார் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் தேவன் யாருக்கு தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார், யாருக்கு தம்முடைய பாதையை காண்பித்தார் என்று நாம் கேட்கும் பொழுது, இங்கே சங்கீதம் சொல்லக்கூடிய ஒரு பதில், தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் தெரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தின் பயிற்சி யாருக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பக்தனாகிய மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய பயிற்சி மோசேக்கு கிடைத்தது என்று நாம் சொல்லலாம். அப்படி என்றால் மோசேயை தேவன் உருவாக்கினார், மோசேயை தேவன் தயார்படுத்தினார், மோசேயை தேவன் தகுதிப்படுத்தினார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பயிற்சியாளர் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நடத்தக்கூடிய வழிகாட்டி யார்? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நற்கிரியைகளை சொல்லித்தரக்கூடிய நபர்கள் யார் என்ற கேள்வி மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய வழியை கர்த்தர் மோசேக்கு தெரியப்படுத்தினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மோசே பரலோகத்தின் தேவனிடமிருந்து பயிற்சி பெற்றார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் மோசே யார்? அவன் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டான்? அவன் கற்றுக்கொண்டது என்ன என்ற கேள்விகள் பல நம்மிடம் வருகின்றது. மோசியை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதை ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே 13 வசனம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது ஆபிரகாம் தேவனிடம், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாருங்கள், நான் இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் என்று தேவனிடம் விண்ணப்பிக்கிறதை நம்மால் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடிகின்றது. அவ்வாறு அங்கே ஆபிரகாம் தேவனிடம் கேட்கும் பொழுது தேவன் ஆபிரகாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது 13 வசனம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், உன்னுடைய ஜனத்தார் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள், அடிமைகளாக இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள், அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கும் என்ற ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அங்கிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், அவர்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டார்கள், எப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள், அவர்களை வெளியே அழைத்து வந்தவர் யார் என்று நாம் கேட்கும் பொழுது யாத்திராகமம் 1-2 நாம் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரங்களில் மிக தெளிவான பதில்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. குறிப்பாக 2:1-3 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த எகிப்து ராஜா என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஜனத்தொகையில் பெருகாதபடி பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அவர் பிறப்பிக்கக்கூடியதை நம்மால் அங்கே பார்க்க முடிகின்றது. ஆகையால் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த சட்டத்துக்கு பயந்து அங்கே ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளையை மறைத்து வைக்கின்றார்கள். அவன்தான் மோசே என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பரலோகத்தின் பயிற்சி மோசேக்கு கிடைப்பதற்கு கர்த்தர் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றுகின்றார். அதாவது அங்கே சாத்தான் ஒரு திட்டத்தை வகுக்கிறான். எதற்காக சாத்தான் திட்டத்தை வகுக்கிறான் என்று பார்க்கும் பொழுது சாத்தானின் திட்டங்களை தேவ திட்டம் தகர்க்க தெரியும். அதாவது சாத்தான் ஒரு திட்டத்தை அங்கே அவன் ஈட்டுகின்றான். என்னவென்று பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இந்த சந்ததியில் ஒருவன் பிறந்து ரச்சித்தால் மாத்திரமே அது சாத்தியம். ஆகையால் சாத்தான் அங்கே ஒரு திட்டத்தை போடுகின்றான். அது என்ன திட்டம் என்று பார்க்கும் பொழுது பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒரு இரட்சகன் பிறக்காமலே போய்விடுவான், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சாத்தான் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றான். அதாவது தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அங்கே அவன் திட்டத்தை தீட்டக்கூடியதை பார்க்கிறோம். நாம் கற்க வேண்டிய முதல் பாடம் என்னவென்று பார்க்கும் பொழுது தேவன் நமக்கான ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார், நமக்கான ஒரு பயிற்சியை அவர் கொடுக்கின்றார், நமக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் அதை தகடுபடியாக்க நினைப்பான். ஆனால் நாம் கற்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது சாத்தானின் திட்டங்களை தேவ திட்டம் தகர்த்து எரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேறும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பிறகு இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியதை பார்க்கிறோம். யாருடைய வாழ்க்கையில்? மோசேயுடைய வாழ்க்கையில் அவை நிறைவேறக்கூடியதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் 1000 திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனையோ லட்சியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதை நினைத்தும் திகைய வேண்டாம். 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சாத்தான் இஸ்ரவேலுடைய பிறப்புகள் அனைத்தையும் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றுகின்றார். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6, 9, 10 வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் மோசேயுடைய தாய் அந்த பிள்ளையை நதியிலே அங்கே அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நதியின் பாதையிலிருந்து காப்பாற்றுகின்றார். கொடிய மிருகங்களிலிருந்து காப்பாற்றுகின்றார் அந்த குழந்தையை. அது சென்று பாரோனுடைய குமாரத்தி குளித்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்றது என்று பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயைக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம் என்று பார்க்கும் பொழுது பாரோனின் குமாரத்தி மோசே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலகனை கையிலே பார்த்து எடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் அங்கே உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிரிக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை வாழ செய்வார். எதிரிகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுடைய தலை ஓங்க செய்வார். அதைத்தான் சங்கீதக்காரன் இவனமாக சொல்கின்றார். என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கும் அதே தான் நினைக்கிறது. அந்த ராஜா நினைக்கிறார் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் அந்த ராஜாவுடைய குமாரத்தி அதே பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு தருணத்தை கர்த்தர் அங்கே உருவாக்கக்கூடியதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா? கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை ஆண்டவர் நிறைவேற்றின வல்ல தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2வது, மோசேக்கு கிடைத்த பயிற்சியை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் மோசேக்கு பரலோகத்திலிருந்து பயிற்சியை கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மோசே பெறுவதற்கு முன்பதாக தேவன் மோசேக்கு இந்த உலகத்துக்குரிய பயிற்சியை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது அது என்ன உலகத்துக்குரிய பயிற்சி என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7:21 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் மோசேக்கு தரக்கூடிய பயிற்சியை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அங்கே மோசே 40 வருடம் அவன் அரண்மனையிலே வாழ்ந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் மோசே அந்த அரண்மனையிலே அங்கே அதனுடைய காரியங்கள் அனைத்தையும் அவன் கற்றான். அதனுடைய எல்லா காரியங்களையும் அவன் கற்றி அதனவிலே தேறினவனாய் ஆனான் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 7:20-21 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பாரோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு கொடுத்த முதல் பயிற்சி என்ன என்று பார்க்கும் பொழுது உலகத்துக்குரிய பயிற்சி. அதாவது அந்த ராஜ்யத்திலே அவன் எதை கற்க வேண்டுமோ அனைத்தையும் மோசே கற்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். மோசே ஒன்றுமே கற்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடிந்திருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை ஏளனம் செய்திருப்பார்கள். அத்தனை தெரிந்திருந்தும் ஏளனம் செய்த நாவுகள் ஒன்றும் தெரியாமல் இருந்திருந்தால் எப்படி ஏளனம் செய்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அங்கே கர்த்தர் மோசேக்கு முதலாவது இந்த உலகத்திற்குரிய பயிற்சியை கொடுக்கிறார். அதாவது அந்த அரண்மனையிலே அவன் வில் வித்தையிலே வல்லவனாக வேண்டும், மொழிகளை கற்க வேண்டும், எல்லா சண்டை பயிற்சிகளையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் அவன் வல்லவனாக வேண்டும் என்று அங்கே கர்த்தர் மோசேக்கு அங்கே ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று வேதம் சொல்கின்றது. சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்பிக்கப்பட்டான், பிறகு வாக்கிலும் அதாவது மொழிகளிலும் செய்கையிலும் அதாவது சண்டை பயிற்சி எல்லா விதமான பயிற்சிகளிலும் அவன் வல்லவன் ஆனான் என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் உலகத்துக்குரிய பயிற்சியை அங்கே மோசே பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தின் கல்வி சில நேரங்களில் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே சில காரியங்களை நாம் கற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் உலகத்தை நன்மையினாலே நீங்கள் வெல்லுங்கள், அதாவது தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த உலகம் எங்கும் தீமை நிறைந்திருக்கிறது. ஆகையால் இந்த தீமையை நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு கூட எல்லாவற்றவர்களையும் பார்க்கிலும் மற்றவர்களை பார்க்கிலும் நாம் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக விளங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உதாரணமாக தானியலும் தானியலுடைய நண்பர்களையும் நாம் சொல்லலாம். தானியல் 1:2 நாம் பார்க்கும் பொழுது மற்ற சாஸ்திரிகளை பார்க்கிலும் அந்த பாபிலோன் ராஜ்யத்திலே தானியல் ஞானவானாக விளங்கினான் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், கர்த்தர் அங்கே தானியலுக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து அங்கே தானியலை அவனுடைய நண்பர்களும் அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் வல்லமையான காரியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இங்கே மோசேயை பார்க்கும் பொழுது மோசேக்கும் ஆண்டவர் அந்த உலகத்துக்குரிய பயிற்சியை கற்க வேண்டும் என்று நினைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிள்ளைகளை நீங்கள் படிக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அறிவை வளர்க்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சில காரியங்களை கற்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த உலகத்தின் மொழிகளை கற்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நீங்கள் இத்தனை கற்றாலும் உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம், நீங்கள் கற்ற மொழிகள் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் நாம் மூன்றாவது காரியத்திலே பார்க்கலாம். தேவன் தந்த மூன்றாவது பயிற்சி என்னவென்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பயிற்சி. முதல் நாம் பார்த்தோம் சாத்தானுடைய திட்டங்கள் தேவனுடைய திட்டங்களை தகர்த்தெறியும் என்று பார்த்தோம். இரண்டாவது உலகத்துக்குரிய பயிற்சியை தேவன் மோசேக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது ஆவிக்குரிய பயிற்சியை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். நாம் வாசிக்கும் பொழுது அவன் 20 வாசிக்கும் பொழுது அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரம் உள்ளவனாக இருந்து 3 தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். 3 அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த 3 அளவும் அவருடைய பெற்றோர்கள் மோசையிடம் எப்படி ஜபித்திருப்பார்கள், அவனுக்காக ஜபித்திருப்பார்கள். அது ஒரு சிறு பாலகனாக இருந்தாலும் அந்த ஜபங்கள் அவனுடைய காதுகளிலே கேட்டிருக்கும். அது மாத்திரம் கிடையாது, அங்கே பாரோனுடைய குமாரத்தி பிள்ளையை வளர்க்கும்படி மோசேயுடைய கரங்களிலே கொடுக்கின்ற காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. யாத்ராகம் 20:7-10 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பாரோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை வளர்க்கும்படி அவளுக்கு தெரியாமலே மோசேயுடைய தாயாருடைய கையிலே கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் அந்த தாயார் மோசேயை ஆவிக்குரிய ஒரு மகனாகவும் வளர்க்கின்றாள். ஆம், சிறு பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர வேண்டியது அவசியம் என்று இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் பெற்றோர்கள் அவனை சரியாக வளர்த்தினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள், தேவனை குறித்து சொன்னார்கள், அவர்கள் அவனை சரியாக வளர்த்தினார்கள் என்று பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கற்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் சரி, பலமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அவை யாவும் தேவனுக்காக தேவனுடைய திட்டத்திற்காக உபயோகிக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 4வது காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நான்காவது காரியம், தேவ பயிற்சியில் தேவ கிருபையிலும் மனுஷ தயவும் முக்கியம். இங்கே மோசேக்கு தேவனுடைய கிருபையும் மனுஷனுடைய தயவும் முக்கியம் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆகையால் தான் பார்வோனுடைய குமாரத்தியுடைய கண்ணிலிருந்தும் அங்கே மோசேக்கு தயவு கிடைத்தது, தன்னுடைய தாயாருடைய கண்ணிலிருந்தும் மோசேக்கு அங்கே தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதே போலவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதர்களை நேசிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. மனிதர்களை நேசிக்க பழகிய மோசேயால் தான் இந்த பட்ட ஜனங்களை வழிநடத்த முடிந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அவருடைய பயிற்சியை தர ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு காரியம், நான் மோசையைப் போல நான் உன்னை உருவாக்குவேன், மோசையைப் போல உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன், தானியலை போல பயன்படுத்துவேன், ஜெரமாயாவை போல பயன்படுத்துவேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். ஆனால் நீங்கள், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் முடியவில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் திரை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. நீர் மோசேக்கு தந்த அதே பயிற்சியை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் தரும்படியாய், அருமையான சகோதர சகோதரிகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.